சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
சங்கே முழங்கு
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சங்கே முழங்கு நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திருமிகு சீமான் அவர்களுடனான சென்ற வார நேர்காணலின் தொடர்ச்சியினை இப்பொழுது கேட்கலாம். முற்காலத்தில் தமிழர்களிடம் வீரம் நிறைந்த போராட்ட குணம், மனிதாபிமானம், நீதியும் நியாயமும் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. தற்கால தமிழரின் வாழ்க்கையில் மேற்சொன்னவைகள் எப்படி இருக்கிறது?
இல்ல, முழுக்க வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப தமிழனுடைய வீரம் எல்லாம் பட்டு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழனுக்கு வந்து பல்வேறு சிறப்புகள் இருக்கு, தனித்த குணங்கள் இருக்குது. அதுல அவனுடைய மிகப்பெரிய குணம் வந்து அவனுடைய வீரமும் பெருந்தன்மையும். என் இனம் வந்து வீரம் இல்லாம விழல, அவனுடைய பெருந்தன்மையாலதான் விழுந்திருக்குது. எல்லாரையும் வாழ வைக்கணும், எல்லாரையும் நேசிக்கணுங்கிற பெருந்தன்மையில தான் என் இனம் விழுந்திருக்குது. அதுதான் நாங்கள் என் கண்ணுக்கு முன்னே நாங்கள் அறிந்த வரலாறு நிஜம். உலகத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பாடினமே உலகத்திலே ஒரே சிந்தனையால என் பாட்டன் கணியன் பூங்குன்றந்தான். அதனாலதான் நாங்கள் உறவுன்னு சொல்லிக்கிறோம், எங்களுக்கு ஒருத்தனும் இல்லை, ஊருன்னு சொல்லிக்கிற ஒரு ஊரும் இல்லை. இப்ப உதவிடும் போது எங்களுக்கு உதவிக்கு கரணிட்ட ஒருத்தன் இல்லை. வள்ளுவன்ல இருந்து, கம்பன்ல இருந்து, கபிலர்ல இருந்து, இளங்கோவில் இருந்து எல்லா என் முன்னோர்களும் பாடும்போது உலகம் என்றதே தான் தொடங்கியிருக்காங்க. அப்ப இந்த உலகம் தழுவி நேசித்த ஒரு பெருந்தன்மையாளனாக பாரடா உன் மானிட பரப்பு என்றுதான் எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன் கூட பாடியிருக்கிறான், பாரு உன் மானிட பரப்பேன்னு. அப்ப இதுல வந்து நாங்க அவ்வளவு உலகம் தழுவி நேசித்த பெருந்தன்மையாளர்கள், அதனாலதான் நாங்க வந்து வீழ்ந்தோம். இப்ப உதாரணமா உங்களுக்கு இந்தியா எப்படி பல்வேறு மொழிவாரி மொழி வழி மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய தேசிய விடுதலைக்கு போராடி விடுதலை அடைஞ்சார்கள். ஆனா என்ன ஆயிடுச்சு, வட இந்தியாவை சார்ந்து வாழ்ற இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் இடத்திலே சுதந்திரம் போய் சேர்ந்துட்டது. அதனால இந்திய ஆட்சி மொழி ஆயிடுச்சு, தேசிய மொழி ஆயிட்டது. ஆனா ஒரு 50,000 இந்திக்கு முன்பு மூத்த, ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொன்மை இனம், ஒரு தேசிய இனத்தின் மொழி, தமிழ் தேசிய இனத்தின் மொழி வந்து அங்க ஆட்சி மொழியாகவோ பேச்சு மொழியாகவோ ஆக முடியல இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நானும் அந்த விடுதலைக்கு போராடி இருக்கேன், நான் அர்ப்பணிச்சிருக்கேன், என் பாட்டன் தூக்குல தொங்கியிருக்கான், ரத்தம் சிந்திருக்கான், சிறையில் இருந்திருக்கிறான், எண்ணற்ற தியாகங்களை நாங்க செஞ்சிருக்கோம், செக் எடுத்திருக்கோம், அடிபட்டிருக்கோம், மிதிபட்டிருக்கோம். ஆனா விடுதலை யார்கிட்டயோ போயிடுச்சு, அதனால நான் புறந்தள்ளப்பட்டேன். இன்னைக்கு ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக தான் இந்த மண்ணில் இன்னும் மாநில சுயாட்சிக்கு மண்டிடுறோம். நீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்க பெருந்தன்மையில தான் அன்னைக்கு முகமது அலி ஜின்னா நாங்க இங்க வாழ முடியாது பிரிச்சு கொடுன்னு பிரிட்டிஷ்காரன் சுதந்திரத்துக்கிட்டு தனியா வாங்கிட்டு போன மாதிரி எங்கள ஒருத்தன் கேட்டிருந்தா நாங்களும் வெள்ளக்காரன் எங்களுக்கும் பிரிச்சு தந்திருப்பான். இதேதான் இலங்கையில நடந்தது. வெள்ளையன் எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் போது அங்க தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து வெளியேற்றினாங்க. விடுதலை அடைஞ்ச பிறகு தமிழ வந்து அங்க ஒரு முகமது அலி ஜின்னா மாதிரி அங்க ஒரு அண்ணா எங்களுக்கு இருந்திருந்தா இது இருபெரும் இனங்கள், சின்ன கேட்ட மாதிரியே நியாயமான கோரிக்கை எங்களுக்கு இருக்கு. அவன் வேற மொழி, நான் வேற மொழி, என்னுடைய பண்பாடு வாழ்வை மரபியல் எல்லாம் வேறையா இருக்குது அவனோடது, அதனால என்னுடைய நிலப்பரப்பும் வேற, ஆனா நீ வந்து என்னை வந்து தனியா விட்டுரு அப்படின்னா அன்னைக்கே தமிழ் இளமல் சுதந்திர கொடி பிறந்து 60 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருக்கும். ஆனா எங்கால என்ன நினைக்கிறான், பெருந்தன்மை, சுதந்திரம், சிங்கள நம் சொந்த சகோதரன், நம்மகிட்ட இருந்தானே அவன் இருந்தானே வச்சுக்கிட்டோம் நினைச்சான். அவன் கைக்கு போனவன சிங்கள ஆட்சி மொழி ஆயிடுச்சு, அதுவே அதிகார மொழி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சாலமன் பண்டார நாயக்கா சிங்கள பௌத்தன் தான் ஆள முடியும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அவனே பௌத்தத்தை தழுவிக்கிறான். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு மத சர்வாதிகார நாடா மாறி நிக்குது. சிங்கள பௌத்தரை தவிர சிங்கள கிறிஸ்தவர் கூட ஆள முடியாதுங்கிற நிலைமைக்கு அந்த நாடு மாறி நிக்குது. இப்ப நாங்கள் வந்து வெள்ளையனை எதிர்த்து போராடும் போது ஒன்னா நின்ற மக்கள் இரண்டாந்தர குடிமக்களாக அந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் புறந்தள்ளப்படுறான், கீழழுத்தப்படுறான். அப்ப இது நடந்துட்டது. இப்ப இந்த மாதிரியான சிக்கல் நாங்க பெருந்தன்மையாதான விழுந்திருக்கோம், வீரம் இல்லாம விழல. அப்ப எல்லாம் இருக்குது, ஆனால் அதையும் விட அவனுக்கிட்ட இழிவான குணம் ஒன்று இருக்குது, அவன் கூட பிறந்தது, அது துரோகம், உடனிருந்தே செய்யற துரோகம். அது என் பாட்டன் பண்டாரவண்ணியனுக்கு இருந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் பிரபாகரனுக்கு கர்ணால இருந்து எண்ணற்ற துரோகிகளை நாங்க பார்க்கும்போது என் மீன வரலாற்றில் அச்சப்பட வேண்டியதே, சுத்தி நீக்கிற தமிழனில் எவன் தமிழன் எவன் துரோகி என்று தெரியாத ஒரு சிக்கல் தான் இங்க நமக்கு இருக்குது. இதனால உடன் பிறந்த துரோகத்தால தான் நாங்க அதிகமா விழுந்திருக்கோம். எதிரிகளை விடவுமே இப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா வந்து இன்னைக்கு வந்து தாயக விடுதலைக்காக களமாடி 40,000 மேல வீரமரவர்கள் அங்கு செத்தது நிகழ்ந்தது, அந்த விடுதலைக்காக எம் இனம் இப்படி வீழ்கிறதேன்னு உடல்ல நெருப்பை கொட்டி வந்து செத்தது இங்கே நிகழ்ந்திருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, மிகப்பெரிய மரணத்தை கண்ணுக்கு எதிரே விரும்பி முத்தமிடுவதுங்கிறத விட ஒரு வீரம் ஒன்னும் இல்லை. அதனால அது இல்லைன்னா எவனும் சொல்ல முடியாது. இருக்கே அதையும் சேர்த்து துரோகம் வீழ்த்துது, அதுதான் ரொம்ப துயரமா இருக்குது.
தமிழ் மொழி மற்றும் படித்தவர்களுக்கு வேலை கிடைப்பது கடினமாகவே உள்ளது. இப்படி நடைமுறை இருக்கையில் கூலி தொழிலாளிகளின் பிள்ளைகள் தவிர அனைவரும் ஆங்கில மொழியையே கற்று வருகிறார்கள். இந்நிலையில் எதிர்காலத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சி எப்படி இருக்கும்?
வளராது. அதாவது இப்ப எப்படின்னா மெல்ல தமிழ் இனி சாகும்னு பாரதி பாடினது வந்து அது எந்த அர்த்தத்தில் ஒருத்தவனோ சொல்ல கேட்கிறான், எனக்கு நெஞ்சு பொறுக்குது, அவர் குதிச்சு தான் அழுகிறார் அவரு. இப்ப மெல்ல எல்லாம் வேகமா சாகுது. இது எப்படின்னா ஒரு விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆங்கிலம் கற்பது வந்து அறிவு என்று சொன்னது ஒரு மடத்தனம், அது ஒரு முட்டாள்தனம். ஆங்கிலம் வந்து ஒரு மொழி, மொழி வந்து அறிவாகாது, லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் அல்லாது. இதுல என்ன நம்ம சொல்ல வரோம்னா, ஒரு இமயவரை பரவி இருந்த தமிழன் எப்படி வீழ்ந்திருக்கிறான் அப்படின்னா மொழி கலப்புல தான் விழுந்திருக்கேன். இப்ப சேரனா மாறி இன்னைக்கு சேர மன்னன் சேர சோழ பாண்டியன்னு மூன்று மன்னங்கள்ல முதல் மன்னன் முப்பாட்டன் மூத்த மன்னன் வந்து சேரன், அவன் மொத்த பேரும் அவன் மன்ன, அவன் இந்த பிள்ளைகளும் அவன் நிலப்பரப்பு முறை மலையாளியா நிக்கிறான். என் சேர நாடு மலையாளிகள் வாழ்ற நாடா இருக்குது, அவன் எப்படி மலையாளியான? தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசினா முடிஞ்சு. 1500 முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசினா போனான் தெலுங்கரா போயிட்டேன். அப்புறம் பிறகு ஒரு 100-200 பின்னாடி கன்னடரா போயிட்டான். 80-70 விழுக்காடு தான் மொழி திரிவு, பிறகு துளு, அப்புறம் கடைசிக்கு ஒரு 500-800 முன்னாடி நம்ம மலையாளியா மாறி போயிட்டான். என் பாட்டன் சேரனுடைய பிள்ளைகள் நீங்க வந்து நீங்க சோறும்பீங்க அவனும் சோறும்பான், நீங்க மகனேம்பீங்க அவனும் மோனேம்பான், நீங்க மகளேன்னு சொல்லுவீங்க அவனும், நீங்க கூட வாட்டர் ஃபால்ஸ் எம்பிங்க அவன் நீர்வீழ்ச்சிம்பேன், அவன் நீர்வீழ்ச்சிம்பீங்க அவன் அறிவிம்பேன், அது சுத்த தமிழ் சொல்லுகளை பூரா அவன் பயன்படுத்தி. அதுல இருந்து சமஸ்கிருதத்தை உழுதுட்டீங்கன்னா தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துற ஒரு தூய்மையான தமிழ் மொழி மலையாளிகள் தான் பேசுறாங்க. இப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இது காரணம் என்ன? மொழி திரிவு, மொழி கலப்பு. இது எப்படி கலந்தீங்க? விசேஷம்ன்றீங்க மகிழ் சந்த காரியம்னு இருக்கும்போது, சந்தோஷங்கிறீங்க மகிழ்ச்சின்னு சொல்ல விட்டுட்டு, ஆயுதங்கிறீங்க கருவியை விட்டுட்டு, ஆலயங்கிறீங்க கோயிலை விட்டுட்டு, சாதங்கிறீங்க சோரை விட்டுட்டு, இப்படித்தான் மிளகு தண்ணீர் மிளகு சாறை வந்து ரசம்ங்கிறீங்க. இப்படி எல்லாத்தையுமே சமஸ்கிருத சொற்களா பயன்படுத்தி இப்ப குழப்பம் வந்துருது. எது சமஸ்கிருதம் எது தமிழ்னு தெரியல. பெயர்களை எல்லாம் சமஸ்கிருத பெயரா தாங்கி நின்றுட்டா லட்சுமி கணேசு விக்னேஷு இப்படி நம்ம ஆயிட்டோம். இதெல்லாம் வந்து என்ன பேர் வைக்கிறோம்னு தெரியாம நம்ம வச்சுக்கிட்டோம். அப்ப நம்ம மொழியை நாமளே நம்ம தலையிலேயே நம்மளே நெருப்பலி கொட்டுற மாதிரி அது மெதுவா மெதுவா தெரிய என்ன செய்கிறோம் என்று பிழை செய்வோம் என்று தெரியாமலே செய்து நம்ம விழுந்துட்டோம், செதஞ்சிட்டோம். கண் முன்னாடி இப்ப எப்ப நிக்கிறோம்னா 90, 90, 95, 70, 80 விழுக்காடுகளுக்கு இடையில மொழி கலப்புல ஆங்கில மொழி கலப்புல இருக்கிறோம். ஏற்கனவே சமஸ்கிருதத்தை வச்சிருக்கிறோம் கலந்து, அதோட ஆங்கிலத்தை கலந்து பேசுறோம். இப்ப இது என்ன ஆயிருந்தா அடிப்படையில் ஆங்கிலம் பேசினால்தான் கல்வியாளனாக கற்றவன் என்று பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்துட்டது. அதனால இவன் என்ன பண்றான், இந்த ஐயா இந்த வீட்டுக்கு எப்படிங்க வழி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நேரா ஸ்ட்ரைட்டா போங்க, இம்மிடியா உடனே லெப்ட்ல கட் பண்ணுங்க, அப்புறம் இப்படி ரைட்ல டர்ன் பண்ணுங்க, இப்படி பேசுற ஒரு போக்கு இருக்கு. சரிவாதி ஆங்கிலம், வாங்க டீ சாப்பிடலாமா, வாங்க டிஃபன் சாப்பிடலாமா, ரன்னிங் ஓடுவோமா, அது என்ன ஏது பட் ஆனா சரி ஓகே ரைட்டு இப்படிலாம் பேசுறது இருக்கு. ஒரு மொழியை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பேசுறதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம நம்ம பேசுறோம். இப்ப இது என்ன, இது என்ன ஆயிருது, இது ஒரு மாயை, இது ஒரு மோகம். ஆங்கிலம் வந்து அப்படி ஒரு இதை கொண்டு உருவாக்கிருச்சு. அப்ப அதனால இன்னைக்கு என்ன ஆயிருதுன்னா, இன்னைக்கு வர்ற பிள்ளைகள் எல்லாம் இங்கிலீஷ் படிச்சாதான் நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கும்னு. ரெண்டு நாடுகள்ல தான் ஆங்கிலம் இருக்குது. அப்ப பிரான்ஸ்ல வேலை செய்யறதுக்கு ஆங்கிலம் பயன்படாது, ஜப்பான்ல வேலை செய்யறதுக்கு ஆங்கிலம் பயன்படாது, ஜெர்மன்ல பயன்படாது. காலடியில் பிரிட்டிஷ் நாடுகள் வெள்ளையக்க ஆங்கிலத்தை வைத்திருக்க தாய்மொழியா வைத்திருக்க நாடுகளுக்கு கீழே இருக்கிற நாட்டுல ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து இல்ல, ஒரு வார்த்தை பயன்படுத்த மாட்டான். பிரான்ஸ்லன்னா நீங்க தலையை அறுத்து ரெண்டா போட்டாலும் அவன் தேங்க்ஸ் சொல்ல மாட்டான், மெர்சின்னு தான் சொல்லுவான். ஆனா நாம என்ன செய்யறோம், ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிடுறோம். இந்த மாதிரியான போக்கு நம்ம கிட்ட இருக்குது. அதனால நம்ம விரும்பி தாய்மொழியை கற்கணும், கட்டாயம் கற்கணும். தமிழ் எழுத படிக்க பேச தெரியணும், அது தெரிஞ்சால்தான் நாம் தமிழராக இருப்போம். தமிழரா நாம இருந்தாதான் நம்ம இனம் வாழும் அப்படின்னு நம்ம உணரணும். இப்ப நீங்க வந்து புலம்பெயர்ந்து 50, 100, 200 ஆண்டுகளுக்கு முன்பு வெவ்வேறு நாடுகளில் போய் வாழ்கிற நம்ம உறவுகள் இன்னும் தேவராஜ் படையாச்சி இருக்கிறார். தமிழரா இல்ல, அவருக்கு மொழி தெரியாது. மொழி இல்லாதனால எழுத படிக்க தெரியாது, பேச தெரியாது. ஆனால் அதனால அவருக்கு சாதியை காப்பாத்திருக்கிறார் அந்த தமிழர். அவர் இனத்தை விட்டுட்டார். என் தம்பி மொரிசீஸ்ல ஒரு தம்பி இருக்கிறார், அவர் குமரன் செட்டி, அவருக்கு பேரு. தமிழ் வராது பிள்ளைகளுக்கு. அவர் விரும்பி நம்ம மொழி செத்துறக்கூடாது, பிள்ளைகளை கூட இங்க படிக்க வைக்கிறார். ஆனா நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க பச்சை தமிழர்கள். ஆனா என்ன, மொழி இல்ல, எழுத படிக்க பேச தெரியல, இனம் செத்துருச்சு, சாதி இருக்கு. அப்ப தமிழன் எது செத்தாலும் சாதி சாகக்கூடாதுங்க அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்த சிக்கல் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதனால என் இனம் செத்துருச்சு. ஒரு பெரிய தேசிய இனம், 12 கோடி மக்களாக உலகத்துல 320 நாள்ல வாழ்றோம். உலகத்தில் ஒரு இனம் சர்வதேச இனமா மாறி நிக்குதுன்னா அது தமிழன் மட்டும்தான். ஆனால் அவ்வளவு பேரும் தமிழனா இருக்கிறானா இல்ல. ஆனா அவனுக்கு பூர்வீகம் எங்கன்னா தமிழ். இந்தோனேஷியால ஒரு தம்பி வந்து சொல்றான், தமிழ் பேசுறான்னே எழுத படிக்க தெரியலனே, தமிழ் தானே பேசுறான். 20,000 பேருக்கு மேல வாழ்றான ஒரு குறிப்பிட்ட பகுதியில, காற்றலையில் வர தமிழ் பாடல்களை கேட்கிறானே, ஆனா எழுத படிக்க தெரியாது. ஏன்னா பள்ளிக்கூடம் எல்லாம் பயிரில்லை. ஆனா அவனுக்கு தெரியுது நம்ம வந்து தமிழர்கள் தான், நம்ம பூர்வீகம் எங்க இருக்கு, அது உங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த சிக்கல்கள் வருது. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது தமிழ் பிள்ளைகளா வரணும். முன்னாடி இப்ப இவ்வளவு நேரம் உங்களோட பேசிட்டு இருக்க சீமான் என்ன சாதி உங்களுக்கு தெரியாது, என்ன மதம் தெரியாது. ஆனா நான் தமிழன் என்பதை எது காட்டுது, என் மொழி. என் மொழிதான் எனக்கு அடையாளம், அதுதான் எனது முகவரி, அதுதான் எனது முகம். அப்ப இந்த என் மொழி சிதைந்தால் என் முகம் சிதைது, என் முகம் சிதைந்தால் நான் எவ்வளவு கோரமா காட்சியளிப்பேன் அதை நீங்க பார்க்கணும். இப்ப இந்த முகவரியை தொலைத்தவன் எப்படி தன் இலக்கை அடைய முடியாமல் தெருவில் அலைவானோ அப்படிதான் தன் மொழியை தொலைத்த இனம் உலக அரங்கில் அலையும். இதுதான் சத்தியம், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் என் மொழியை வந்து நாங்க வலியுறுத்துறோம். தமிழ் தமிழ்னு சாகுறாங்களேனா அதனாலதான் சாகுறோம். என் இனம் செத்துருங்கிறதுனால நாங்க அதுக்கு முன்னாடி அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி துடிச்சு வெடிச்சு சாகுறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் தமிழ் கட்டாயம் கற்கணும், பிறகு எம்மொழியும் கற்கலாம், சிக்கல் இல்ல. தமிழ் எழுத பொடிக்க தெரியணும், பேச தெரியணும். ஏன், உலகத்தில் எந்த மொழியும் படி, முதலில் சொந்த மொழி படி. எந்த மொழி கற்றும் நீ மேம்படுவது நீ வாழ, சொந்த மொழி கற்பது நம் இனம் வாழ என்பதை ஆழமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தமிழ் படிக்க சொல்றதுனால ஆங்கிலத்துக்கு எதிராகிறாங்க, ஆடு மாடு மேய்க்க சொல்லிடுவாங்க, அது சொல்லிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. பித்த தாயை பட்டினி போட்டுட்டு நீங்க எத்தனை 1000 அன்னதானம் செய்தாலும் ஒரு புண்ணியமும் உங்களுக்கு வராது. உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்குது, அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலை என் தாய் தமிழாக வைத்துக் கொள்ளுங்கள் தான் நம்ம கெஞ்சிரோம். அது இல்லாதவரை இந்த மொழியை வாழ வைக்க முடியாது, இந்த இனத்தை காப்பாற்ற முடியாது. உலக வரலாறு என்ன சொல்லுது, ஒரு இனத்தை ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா, போர்ப்பட வேண்டாம், யானைப்பட வேண்டாம், குதிரைப்பட வேணாம், ஒரு உயிர் கொள்ள வேணாம், ஒரு துளி ரத்தம் சிந்த வேணாம், அவன் அழிச்சிடலாம். என்ன செய்யணும், முதல்ல அவன் மொழி அழிச்சிரு. மொழி அழிச்சிட்டினா அவன் பண்பாடு மரபெல்லாம் செத்துரும், பழக்க வழக்கங்கள் செத்துரும், நாடு தானே செத்துரும். இப்ப ஏறக்குறைய என் மொழி செத்து, என் இனம் செத்துருச்சு, நீங்க மறுக்க முடியாது. இப்ப இதை மீட்டு எடுக்கிறதா நாங்க போராட்டம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும், குழந்தைக்கு எப்படி ஊசி போடும்போது வலிக்காமல் போடுவோமோ அப்படி என் மக்களுக்கு போட வேண்டியது இருக்குது. அதனால இந்த தாய்மொழியின் அருமை ஏன், ஏன் தமிழை கற்கணும், நான் தமிழனா வாழணும், அதுதான் என் இனம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவன் சாதி மேலும் மதத்து மேலும் பற்று வைத்ததால் இனத்தை இவனே கொண்டுட்டான். அதனால ஒரு குறிப்பிட்ட நான் சார்ந்த சாதிக்கு அடிவிழாதவரை எனக்கு வலிக்கிறது இல்லை, ஏன்னா நான் அதுலேயே ஊறி வளர்ந்துருக்கேன். இவன் சாதி இதை அடையாளப்படுத்தேன் நம்ம என்னத்தானா அப்படின்னு கேட்கிறேன், அது அல்ல, அது எனக்கு அடையாளம் அல்ல. இப்ப மதம்னா தான் சார்ந்த மதத்தின் மீது மாசுபடாதவரை அவனுக்கு துயரமா தெரியறது இல்ல. இது உங்களுக்கு விளங்குது. இந்த சிக்கலை உடைக்கிறதுக்கு தான் நம்ம தமிழன் என்ற ஒற்றை பெருமை மிக்க தேசிய அடையாளத்துக்குள் இவங்களை பிடுங்கி நட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அது அதுதான் உங்களுக்கு வந்து இந்த சாதி மத இழிவுகளை துடைக்கிறதுக்கான சரியான கருவி, நான் பிறந்த இந்த இனத்திற்கு பெருமை சேர்க்கிற சரியான வாய்ப்பு. அதனால என் மொழி அழிந்தால் இனம் அழிகிறதுங்கிறத என் மக்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. தமிழ் படிக்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ் படிச்சா, உருது படிச்சா, ஜெர்மன் படிச்சா, லத்தீன் படிச்சா, எந்த படிச்சாலும் வேலை கிடைக்கும்னா நல்லா படிங்க, நாங்க பள்ளிக்கூடம் கட்டித்தாரோம், படிங்க, எங்க மக்களையும் தான் கெஞ்சிரோம். அதெல்லாம் நீங்க வாழ்றதுக்கு. ஆனால் உன் இனம் வாழ்வதற்கு உன் தாய்மொழியை கட்டாயம் படிக்கணும், அதுன்னு சொல்றோம் நம்ம. நீ வாழ்ந்து உன் இனம் வீழ்ந்தால் பெருமையா, நீயும் வாழ்ந்து உன் இனமும் வாழ்ந்தால் பெருமையா என்பதை நாம உணர்த்தணும் என் மக்களுக்கு. அதனால இந்த தலைமுறை பிள்ளைகள் தமிழ் கற்காமல் கடந்து வருவது தான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்திற்கு செய்கிற பச்சை துரோகம் என்றுதான் நான் பாக்குறேன். அதை எப்படி காரணம்னா, இன்னும் காயம்படுகிற மாதிரி சொல்லணும்னா, குடிச்ச மார்பை அறுத்து எறிவதற்கு சமமானது. எனக்கு பால் ஊட்டிய என் தாயின் மார்பை நானே அறுத்து வீசுவதற்கு சமமான துரோகம் தான் இந்த தாய்மொழி கற்காமல் ஒவ்வொரு மனிதனும் கடந்து போகுது. அதை வந்து இந்த நேர்காணலை கேட்கிற என் அருமை தமிழ் உறவுகள், தாய்மொழி என்பது எவ்வளவு, அதான் என் உயிருக்கு நிகரானது, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினான் எங்களுடைய புரட்சி பாவலன் பாரதிதாசன். அமிழ்து 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 அமிழ்துன்னு வேகமா நீங்க சொன்னீங்கன்னா தமிழ் என்று வரும். தமிழ் அமிழ்துக்கு இணையான ஒரு மொழி என்பதால் தான் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாடினார் அவர். அதனால் அந்த அமிழ்தினும் இனிய என் அன்னை தமிழ் மொழி சாகாமல் காப்பது தமிழ் பிள்ளைகளாக பிறந்த நம் ஒவ்வொருவரும் கடமை என்பதை உணர்ந்து தமிழ் கற்போம், பிறகு எம்மொழியும் கற்போம். அதுதான் நம்ம சொல்றது, அதை புரிஞ்சுக்கணும். இதை சொல்றதுனால நாங்கள் ஒரு மொழி வெறியர், நாங்கள் ஒரு இன வெறியர் என்று பார்ப்பது தவறு. உலகத்தில் எல்லா மொழிகளையும் எல்லா மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் மொழியையும் எம் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். முன்னதை மனிதநேயம் என்று பார்க்கிற உலகத்தார் பின்னதை இனவெறி என்றும் மொழிவெறி என்றும் பார்ப்பது தவறு. அதுதான் எங்களுடைய நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்து. அதை நீங்க இதை வந்து அறிவார்ந்த மக்கள் யாரும் இதை நிராகரிக்க முடியாது. எங்களுடைய இதை வந்து நாங்கள் வழிய திணிக்கல, அறிவுறுத்துறோம், உணர்த்துறோம், இது அவசியத்தை உணர்த்துறோம்.
இனிய இதயங்களே, இன்றைய சங்கே முழங்க நிகழ்ச்சியில் நம்மிடையே நேர்காணலில் இடம்பெற்றவர் திரைப்பட இயக்குநர், நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திருமிகு சீமான் அவர்கள். இனி
உண்மையை பேசுறோம், உறக்க பேசுறோம், எது வந்தாலும் சந்திப்போம். நான் வந்து சாக துணிஞ்சவன், அதனால இறக்கிறதுன்னு ஆயிடுச்சு, அது இனத்துக்காக இருக்கட்டும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம். என் அண்ணன் என் தலைவன் பிரபாகரன் என்னிடத்துல சொன்னது, தம்பி சாக பயந்தவன் தரித்திரமாயிரன், சாக துணிஞ்சவன் தாண்டா சரித்திரமாகிறேன், நீ சாக துணிஞ்சிட்டினா எல்லாமே உனக்கு சாதாரணமாயிரும் சொன்னார். அது இப்பவும் என் காதுக்குள்ள கேட்கும்.
இந்த பகுதியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சங்கே முழங்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.